இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேத புஸ்தகத்திலிருந்து ஞானஸ்தானம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். இந்த தலைப்பிலே நாம் பல தடவை தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய தொடர்ச்சியாக அநேக காரியங்கள் இருக்கிறபடினால் போன வாரம் இதை குறித்து தான் பேசினோம். இந்த வாரமும் அந்த ஞானஸ்தானம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். மார்க்கு 1:4 மார்க்கு 1:4 போதும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தண்ணியில் முங்கி எழுந்திருச்சாச்சுன்னா பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்துக்களாக இருக்கும்போது காசி ராமேஸ்வரத்தில் போய் முங்கி எழுந்திரிச்சு நம்மளுக்கு பழக்கம். காசியில் முழுகுனா பாவம் போயிருன்னு நம்மளுடைய விசுவாசம். அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் இப்படி சொல்கிறாங்க, பைபிளில் அப்படி இருக்குது, தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சா பாவம் போயிருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சா பாவமும் போகாது அழுக்கும் போகாது. ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு. அதை வந்து கிறிஸ்தவர்கள் அல்லது போதகர்கள் அதை போதிக்கிறதில்லை. நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்னு சொல்லிட்டு தண்ணியில் முக்கி முக்கி விட்டுறாங்க. ஞானஸ்தானங்கிறது ஞானத்தில் ஸ்தானம், ஆங்கிலத்தில் சொன்னால் பிரெயின் வாஷ். நம்முடைய பழைய அறிவை எடுத்து போட்டு தேவனுடைய அறிவை நம்மளுக்கு கொடுக்கறது. இங்கே யோவான் வனாந்தரத்தில் முதல் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டில் யாராவது ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்களா? அப்படி யாருமே செய்யலை. ஆனால் ஒருத்தன் குஷ்ப்ரோகி வர்றான். அப்போ வரும்போது எலியா என்ன சொல்கிறாரு, போய் ஒரு நாள் 7 தடவை முங்கிட்டு போக சொல்லியிருக்கார். இப்போ அது ஞானஸ்தானம். ஒவ்வொரு தடவை முங்கி முங்கி எழுந்திரிச்சு பார்க்குறான், கொஞ்சம் சரியாகுதா ஆயிடும் இல்லை, 7 தடவை முங்கி எழுந்திருக்கும்போது தான் சரியாகுது. அதே மாதிரி மனிதன் ஞானஸ்தானத்தை குறித்து 7 அல்லது 8 வகையான ஞானஸ்தானம் இருக்குது. அந்த 8 வகையான ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக அவன் ஞானம் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ சபையில் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுலையே பல பிரச்சனை. இயேசு நாமத்தில் கொடுக்கறதா, பிதாகுமாரன் பிரஸ்தாமின் நாமத்தில் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது. புது சபை மாறி போகும்போது எங்கள் சபையில் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அது செய்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ மதம் முறைப்படி செய்கிற தண்ணீர் ஸ்நானங்கள் ஞானஸ்தானம் ஆகாது. அப்படி தண்ணீரில் முங்கி இருந்து ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, அப்படி முழுவதும் ரசிக்கப்பட முடியாது. இங்கே யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புகளுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தான். ஞானஸ்தானத்தை பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணுவாங்க. ஞானஸ்தானங்கிறது ஒரு உபதேசம், ஞானத்தில் வர்ற மாற்றங்களை உபதேசமாக போதிக்கிறது. அது என்ன உபதேசம்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பாவ மன்னிப்பு, ரெண்டாவது மனம் திரும்புதல், மூணாவது ஞானஸ்தானம். இதுக்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம தேவனுடைய ஆவியில் சிந்தித்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு நல்லா புரியும். எல்லாரும் ஏதோ ஒன்று தங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது பைபிளில் ஒரு காரியம் கிடச்சிருச்சுன்னா போதும், அதையே பிடிச்சிக்கிட்டு அதிலேயே பரிசுத்தம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா முழுவதும் பரிசுத்தம் ஆயாச்சுன்னு நினைக்கிறாங்க, இல்லவே இல்லை. அப்படியாக ஞானஸ்தானம் சொன்னால் முதலாவது பாவம் மன்னிப்பு, ரெண்டாவது மனம் திரும்புதல், மூணாவது ஞானஸ்தானம். எபிரேயர் 6:1-2 வாசிப்போம். எபிரேயர் 6:1-2
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைப்புதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
போதும், இன்னைக்கு இந்த அஸ்திபாரத்தையே போடாம பைபிளே சொல்லியிருக்குல்ல பூரணராகும்படி கடந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படி இந்த வசனத்தை எல்லாருமே தள்ளி தள்ளி விடுறாங்க. முதல்ல அஸ்திபாரம் போட்டணும், போட்டால் தான் மறுபடியும் போடாமல் நம்ம கடந்து போக முடியும். ஒரு தடவை கூட போடலையே அஸ்திபாரத்தை, இந்த அஸ்திபாரம் என்னன்னே தெரிய மாட்டேங்குத. அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் அப்படின்னா புதிய ஏற்பாட்டினுடைய மூல உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எபிரேயர் 6:1-2 அதில் ஞானஸ்தானம் எத்தனாவது இடத்துல இருக்குது நம்ம கேள்வி கொஞ்சம் கேட்டால் தான் நீங்கள் மறக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய பேசிட்டேன். பிலிப்பு ஞானஸ்தானம் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஆமா, பிலிப்பு தான் கேட்டான், அவங்க அப்பாவை கேட்கல. ஞானஸ்தானம் மூணாவது இடத்துல இருக்குது. அப்போ அப்போஸ்தலன் பவுல் அந்த ஞானஸ்தானத்தை எழுதுறாரு. ஞானஸ்தானத்தை எழுதும்போது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதை கவனமாக பார்க்கணும். இங்கே ஞானஸ்தானம் போடல, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்படின்னா நிறைய ஸ்நானம் இருக்குது, அது எண்ணி பார்த்தோம்னா எட்டு ஸ்நானம் வரும் அல்லது ஏழு ஸ்நானம் வரும். என்னுடைய புத்தகத்தில் அது தெளிவாக எழுதியிருக்கேன். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மேகத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அக்னினாலே ஞானஸ்தானம் எடுத்தார்கள், புதிய ஏற்பாட்டில் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அப்புறம் அக்னியில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. திரும்பவும் நாம் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அக்னி கடலில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, கண்ணாடி கடலில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படி ஞானஸ்தானம் போயிட்டே இருக்குது. அதனால தான் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அளவுக்கு அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசத்தில் பல ஸ்நானங்கள் இருக்குது, அதில் தண்ணியில் மட்டும் முக்கியம் எழுந்திரிச்சாச்சுன்னா பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் கிடச்சாச்சுன்னு இங்கே நிறைய பேர் நினச்சிட்ருக்குறான், அது தப்பு. அப்போ இங்கே ஞானஸ்தானம் மூணாவது இடத்துல இருக்குது. அப்போ முதல் ரெண்டு இடத்துல என்ன இருக்குது? முதல்ல மனந்திருப்புதல், ரெண்டாவது எம்மி என்ன இருக்குது? ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது? முதல்ல மனம் திரும்புதல், ரெண்டாவது அது பக்கத்தில் பாரு. ரெண்டாவது மனம் திரும்புதல் கருத்து என்ன இருக்குது? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆமாம், முதல்ல மனம் திரும்பலாம். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேவன் பேரில் விசுவாசம் வைக்க முடியும். மனம் திரும்பாமல் ஒருத்தனுக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் போகாது. அப்புறம்தான் மூணாவது ஞானஸ்தானம். இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளில் மூணாவது இருக்கிற ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு மனம் திரும்புதலை கட்டாயமாக எடுத்துக்கிறான். மனம் திரும்புதலை அவனே எடுத்துக்கிறான். தேவனுடைய விசுவாசங்கள் என்னன்னு தெரியல, ரட்சிப்பையும் கட்டாயமாக எடுத்துக்கிறான். முழுவதும் முடிச்சாச்சுங்கிறான். கேட்டால் ஞான ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எனக்கும் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஞானஸ்தானத்தில் இடறி போகிறாங்க. அப்படியாக மூணாவது இடத்துல இருக்குது முதல்ல மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ரெண்டு. இந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். லூக்கா 7:29, லூக்கா 7:29, லூக்கா 7:29. வரி வசூல் அல்லது வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்க, காசுலயே உட்காந்துட்டு கணக்கு போட்டு இருக்கிறவங்க, முதலான சகல ஜனங்களும் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானத்தின் உபதேசத்தை கேட்டு, ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் இல்லை அந்த அறிவில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். தனியில் முங்கி எடுக்கிறான், அறிவிலையும் அவன் மாறுறான். அப்படி தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். கொலோசியர் 2:12, கொலோசியர் 2:12, என்ன நடக்குது? அவனுடைய பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரணம் அடைகிறான். சாதாரணமாக சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, ஒரு ஆள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கையை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு, கை வந்து தண்ணியில் முங்காமல் பார்த்துக்கிட்டு முங்கி எதிர்ச்சாரு. அப்போ பாஸ்டரையா கேட்டாராமா, எதுக்கு நீங்கள் கையை மட்டும் தூக்கி வச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இவர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான், அவனை நான் அடிக்காமல் நான் வந்து இந்த கைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், உடம்பெல்லாம் கொடுத்துடலாம் ஆனால் அந்த கைக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு கதை இருக்குது. அப்படி நாம் ஞானஸ்தானம் தண்ணியில் முங்கும் போது அல்லது அறிவில் நம்முடைய பாவ மனசனை முக்கும் போது முழுவதுமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவன் கிறிஸ்துவோடு கூட மரணம் அடைகிறான். கிறிஸ்து உயிர்த்தெழும்போது இந்த ஆவிக்குரிய மனுஷன் உயிர்த்தெழுகிறான். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவ மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். எழுத்தின்படி செத்தவனா மண்ணில் அடக்கம் பண்ணுறாங்க, ஆவிக்குரிய நிலைமையில் செத்தவங்க அதுக்கு அடையாளமாக தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்க. அதே மாதிரி அறிவில் நாம் முழுவதும் மறித்தவர்களாக நாம் மாறும்போது நாம் புதிய மனுஷனாக மாறுகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி அறிவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பழைய பாவ மனுஷன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது புதிய மனுஷன் உயிர்த்தெழுகிறான். ரோமர் 6:4-5 ரோமர் 6:4-5
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
ஆ போதும், ஞானஸ்தானத்தை குறித்து உபதேசம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பைபிளில் இருக்கிற வசனத்தை தேடி எடுக்கவே மாட்டாங்க. உதாரணமாக கண்கார்டன்ஸ் ஒரு சபக்காரங்க எழுதியிருக்காங்க, அதில் ஞானஸ்தானத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்க என்ன ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆதாரமான வசனங்களை மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வசனம் போடவே மாட்டாங்க. இதை நம்ம தேவனுடைய ஆவியில் தேடி பார்த்து அல்லது வசனம் தேடி பார்த்து நீ கம்ப்யூட்டர் உதவியோட ஞானஸ்தானம் பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குது, என்னென்ன அர்த்தம் சொல்லுது, அதனுடைய முழு அர்த்தம் என்ன, அல்லது அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு தேடி தேடி போகும்போது இவ்வளோ வசனம் கிடைக்குது. அப்போ இங்கே ஞானஸ்தானம்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அடக்க ஆராதனை. ஞானஸ்தானம்னு சொன்னால் நாம் பழைய மனுஷனுடைய அறிவு சாகுது, அதை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை. அப்புறம் புதிய மனுஷன் உடனே உயிரோடு எழுகிறான். அப்போ பழைய அறிவு போகும்போது என்ன ஆகுது, பழைய அறிவு போகணும்னா என்ன பண்ணலாம், இதா சொல்லு பார்ப்போம். நம்மக்கிட்ட நிறைய வேண்டாத அறிவெல்லாம் இருக்குது, இந்த அறிவெல்லாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணால் போகும் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். படிக்கணும் அப்படின்னா 8வகுப்பில் இருக்கிற அறிவெல்லாம் போகணும்னா நம்ம 9வகுப்பு படிக்கணும். 8வகுப்பு அறிவு அறை குறையமாக படித்தோம்னா என்னாகும், ஃபெயில், திருப்பி படி. ஏன்னா அந்த அறிவு அறை குறையமாக இருக்கிறதுனால மேலே போக முடியாது. அப்போ 8வகுப்பு அறிவு முழுவதும் நம்மளை விட்டு போகணும்னா அது ஒரு டைம் படிக்கணும். படித்தாச்சுன்னா 8வகுப்புக்கு செத்து 9வகுப்புக்கு நம்ம உயிர் அடையிறோம். அதே மாதிரி தான் ஞானஸ்தானங்கிறது ஒரு அடக்க ஆராதனை. அது பாவ மனுஷனுடைய அறிவு அடக்கம் பண்ணப்படுகிறது, அடக்கம் பண்ணிட்டு உயிர் தெழும்போது கிறிஸ்துவோடு கூட புதிய அறிவிலே புதிய மனுஷனாக உயிர் தெழுகிறான். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு இருப்போமானால், இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டு இருப்போம். இப்போ நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் தேவைன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மரணத்தில் இணைக்கப்பட வேண்டும். புதிய மனுஷன் வரணும்னா பழைய மனுஷன் சாகணும், அப்போ தான் புதிய மனுஷன் வர முடியும். புதுசுன்னு எங்கே இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நம்மளே வந்து என்ன பண்ணோம், நம்முடைய பழைய அறிவை நம்ம மாற்றிட்டு புதிய அறிவை ஏற்றுக்கொள்ளும் போது அது புதிய மனுஷனாக மாறுகிறது. அப்போ பழையதை நம்ம விட்டுட்டு இன்னொன்று எடுக்கும்போது தான் அதுதான் புதுசு. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சான், ஆதாமும் இருந்தான். அவன் பாவம் செஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுடைய மகிமை போச்சு, ஆண்டவர் அவனை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்ததுக்கப்புறம் ஆனால் ஆதாமா இருந்துகிட்டே இருந்தான். ஆனால் என்னைக்கு ஆதாமை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்னைக்கு அவர் சொல்லிட்டார், நான் 2வது ஆதாம்னு சொல்லிட்டார். ஏன்னா ஆதாம் இறந்து போனதை மீட்டெடுக்க வந்திருக்கேன்ட்டு. அப்போ ஆதாம் 2வது ஆதாம் வந்தபோது முதல் இருந்த ஆதாம் என்னவா மாறிட்டான், அவன் 1வது ஆதாமாக மாறிட்டான். இப்போ நம்மளுக்குள்ள புதிய மனுஷன், புதிய அறிவு வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கிறான். பாவ மனுஷன் தான். அப்படின்னா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு மனுஷன்தான் உயிரோடு இருக்கிறான், அவன் பாவ மனுஷன், ஜென்ம மனுஷன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணினவர்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த ரெண்டு மனிதருக்கு ஒன்று பழைய மனிதன், ஒன்று புதிய மனிதன், அல்லது ஜென்ம சுவாவ மனுஷன் அல்லது ஆவிக்குரிய மனுஷன். ஆனால் இந்த மனுஷனை, இந்த பாவ மனுஷனை, இந்த ஜென்ம மனுஷனை நாம் அடக்கம் பண்ணணும், அவனுடைய அறிவை அடக்கம் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் என்னாகும்? ஆள்மாறாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். புதிய மனுஷனா பழைய மனுஷனா, எப்படி பேசுகிறாரு, எப்படி செய்கிறாரு, இந்த ஆள்மாறாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அவனுக்கு தான் தெரியும். நாம் புதிய மனுஷனுடைய காரியத்தில் செய்கிறோமா பழைய மனுஷனுடைய காரியத்தில் செய்கிறோமா? அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு எந்த காலமும் இல்லை, ஒரே ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த ரெண்டு மனிதனை ஒரு மனுஷன் கண்டிப்பாக செத்துருப்பான், ஒன்றா பழைய மனுஷன் செத்துருப்பான், அல்லது ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போயிருந்தால் அவனுடைய புதிய மனுஷன் செத்துருப்பான், ஏதோ ஒரு மனுஷன் செத்துருப்பான். ரெண்டு பேரும் அன்னைக்கு அப்பப்போ ஆள்மாறாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. அதனால தான் நீ குளிராக இருந்தால் நல்லது, அனலாக இருந்தால் நல்லது. நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறதுனால நான் அவனை வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ணி போட்டால் எப்படி இருக்கும், பிச்சைக்காரன் வாந்தி எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், என்னன்னு தெரியாது, அவன் யாருமே தெரியாது. எல்லாரும் ஜனங்கள் வந்து அலட்சியப்படுத்திக்கிட்டே போவாங்க. அப்படியாக நான் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்போது ரெண்டு மனுஷர்கள் நம்மளுக்குள்ளே உருவாகிறார்கள். அதில் ஜென்ம மனுஷன் தான் முதலாவது உருவானவன், ஆவிக்குரிய மனுஷன் ரெண்டாவது உருவானவன். இப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஆள்மாறாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாள் வரும்போது அது தெரிஞ்சிடும். தெரிய வரும்பொழுது நாமளே அடக்கம் பண்ணால் நல்லது, இல்லாட்டின்னா என்ன பண்ணுவார், ஆண்டவரே அடக்கம் பண்ணுவார். அதனால் ஆண்டவர் அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம மனுஷனை நம்மளே அடக்கம் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அந்த கல்லறை மேலே தான் நம்ம உட்காந்துருக்கணும், அந்த கல்லறை மேலே தான் நடக்கணும், அந்த பாவ மனுஷனுடைய கல்லறை மேலே தான் என்றைக்கு நம்ம காவல் இருக்கணும். அப்படி காவல் இல்லைன்னா அவன் என்றைக்காவது திருப்பி உயிரோட வந்துடுவான். உயிரோட வந்து என்ன பண்ணுவான், அவனை ஆவிக்குரிய மனுஷன் அடிக்கிறது தான் அவன் வேலை. இதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. அதில் அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய மரணத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அது ஞானஸ்தானத்தில் தான் அடக்கம் பண்ண முடியும். அப்படி நாம் பழைய மனுஷனை ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். யாக்கோப்பு 1:14-18 வரை, யாக்கோப்பு 1:14-18
உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில்
இன்னொன்னு நீதிமான் பிறக்கிறான். அந்த ரெண்டு பேர் பிறக்கிறதுக்கும் கர்ப்பப்பைங்கிறது ஒன்று, இருதயம் தான். நாம யாரை கர்ப்பம் தரிச்சு நாம பிறக்கிறோம், யாரை சிந்திச்சு தியானிச்சு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மா மாறும். அப்போ முதலாவது ஒவ்வொரு மனுஷனும் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்படின்னா ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்துருக்கார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் விட்டுட்டு மனம் போன போக்கில் சுயமாக போய் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்படி சோதிக்கப்படும்போது என்ன நடக்குது, இச்சையானது கர்ப்பம் தரிக்குது. அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் நம்மளுக்குள்ள ஒரு குறிக்கோள் வருது, ஒரு லட்சியம் வருது, அது ஒரு இச்சை. நல்லதுதான், ஆனால் நல்ல மாதிரி போயாச்சுன்னா அது நல்ல காரியம்தான். ஆனால் அது குறுக்கு வழியில் அடைய போகும்போது இந்த பிரச்சனை ஆகுது. அப்படி மனுஷனை ஏதோ ஒரு இச்சா அவனை அடிமைப்படுத்துது, அடிமைப்படுத்தி அவனோட சிந்தனையில் போகுது, இருதயத்தில் போகுது. அப்படியே இருந்து இருந்து என்ன ஆகுது, எதை கர்ப்பம் தரிக்கிறானோ அது கொஞ்சம் நாள் ஆகும்போது செயலாக வெளிப்படும். அப்படி பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறான், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்படின்னா ஒரு காரியத்தை சிந்தித்து தியானிச்சுட்டே இருக்கிறான், அதை நடைமுறைப்படுத்த பார்க்குறான், நடைமுறைப்படுத்த பார்க்கும்போது அது நடக்காமல் இருக்கிற சமயத்தில் சிலவனுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியாகவே மரணம் நடந்துடும். நான் வக்கீலாகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், இராணுவத்தில் சேரணும்னு நினச்சேன், நான் அமெரிக்கா போகணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், முடியல அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டுருப்பான். நடக்காமல் போகும்போது தோல்வியை தழுவும்போது அவங்க எழுத்தின்படியாகவே மரணத்தை சம்பவிச்சிடும் அவங்களுக்கு. அப்படி அப்போ பாவம் பூரணமாகும்போது என்னாகுது, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் செத்து பாவ மனுஷன் பிறக்கிறான். என் பிரியமான சகோதரியை மோசம் போகாதிருங்கள். அப்போ இங்கே 17-18 என்ன வருது, மோசம் போகாதிருங்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னா நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்தீங்கன்னா நீ நன்மை அடைவாய், நீ உலகத்தில் இருக்கிற காரியத்தை எடுத்தீங்கன்னா அதில் நீ மோசம் போகவாய். அதனால மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்படின்னா தேவன் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும் போது, வசனத்தை வெளிப்படுத்தும் போது மறைபொருளாக வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் பைபிளில் மறைபொருளாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் ஞானத்தை வெளிப்படுத்தும் போது மறைபொருளாக வெளிப்படுத்த மாட்டார். அவரவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவரவர்களுடைய அறிவுக்கேற்றபடி தேவன் பேசுவார். இப்போ குருடனுக்கெல்லாம் எப்படி பேசுவார், அவனுக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் சிந்தையில் ஆண்டவர் பேசுவார். செவிடனுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் புரியாது, ஆனாலும் அவர்கள் கேட்டறிந்து கொள்ளத்தக்கதான நிலைமையில் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். அப்படி பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஞானமும் அறிவும் வருகிறது. அப்படிப்பட்ட அறிவை அவர் சித்தம் கொண்டு, அப்படின்னா தேவன் நம்ம மேலே கிருபை பாராட்ட வேண்டும், தேவன் நம்ம மேலே கிருபை பாராட்டினா மட்டும்தான் தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ சத்திய வசனங்களை ஒருத்தன் சிந்திக்கிறான், தியானிக்கிறான், படிக்கிறான், அதே கர்ப்பம் தரிக்கிறான். அந்த சத்திய வசனம் பிறக்கும்போது எப்படி பிறக்கும், அது நீதிமானாக பிறக்கும். அப்போ பாவியாக பிறக்கிறதும் நீதிமானாக பிறக்கிறதும் அவன் அவனை சார்ந்தது. அவன் என்னத்தை கர்ப்பம் தரிக்கிறானோ அது பிறக்கும், எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதான் அதனுடைய பொருள், சோத்திரம். அப்போ மனுஷன் எதை விதைக்கிறான், இருதயத்தில் எதை விதைக்கிறான், இருதயத்தில் 4 விதமான காரியத்தை விதைக்கலாம். எப்படி ஒரு மனுஷனுக்கு 4 முகம் இருக்குதோ அந்த 4 முகத்தை ஒரே முகத்தில் வெளிப்படுத்தணும். அந்த முகம் மாறிடுச்சுன்னா அவனுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். மனுஷ முகத்திலேயே அந்த சிங்க முகத்தினுடைய காரியத்தை மனுஷ முகத்திலேயே வெளிப்படுத்தணும். அந்த மனுஷ முகம் போய் சிங்கமாக மாறிட்டானா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது மனுஷ முகத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும். மனுஷனுடைய இருதயத்தில் 4 விதமான காரியத்தை விதைக்கலாம். முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தையை விதைக்கலாம். ரெண்டாவது என்ன விதைக்கலாம் சொல்லு, பிள்ளைக்கு என்ன சொல்லு, ரெண்டாவது என்ன விதைக்கலாம் சொல்லு பாப்பா. எவ்வளோ நாள் நம்ம வசனம் கேட்டிருக்கோம், ஈரா சொல்லு வேறு என்னென்ன இருதயத்தில் விதைக்கலாம், இல்லை தானாக முளைக்கிறது நன்மை இல்லை, நன்மையா, நன்மை தான் அது தேவனுடைய வசனம், எல்லாம் அதில் அடங்கிடும், 4 அடங்கிடும். ரெண்டாவது என்ன விதைக்கலாம்னா முல்லை விதைக்கலாம், நன்மை விதைக்கிறோம்ல அதே மாதிரி தீமையை விதைக்குவாங்கல்ல. அப்போ புல்லு நம்முடைய இருதயத்தில் நல்ல பயிரும் வளரும் முள்ளும் வளரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பயிர் வளரும்போது முள்ளும் வளரும், அப்போ பயிரை நசுக்கி போடும். இப்போ வேறு என்ன வளரும், நல்ல நாற்று வளருது முள் வளருது, அப்புறம் வேற என்ன வளரும், வேற என்னத்தை முளைக்கு போடலாம், ரெண்டு தான் தெரியும். இல்ல அதான் அது வந்தாச்சு, ரெண்டு நடக்காச்சு. கரெக்ட், கலை கண்ட முடிக்க முடியாது, அது முள்ளுங்கிறது தெரிஞ்சு போச்சு, முள்ளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. கலை கலைன்னு என்னன்னே தெரியாது, அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது தான் அது வீணா இடத்த அடைச்சிட்டு தண்ணியை குறத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு தெரியும். மூணு வேற இன்னொன்று வளருமே, கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு, முள்ளுங்கிறது தெரிஞ்சு போச்சு, அப்புறம் இன்னொன்று தேவனுடைய வசனம், இன்னொன்று ஒன்று வளருது. இல்லை, தேவன் நடாத நாற்றுக்கள் அது வளரும், ஆண்டவர் நட்டிருக்க மாட்டார். நன்மைன்னு எங்கெங்கேயோ இருக்கிறத கொண்டு வந்து இதில் நடுவான். பொருளாசைன்னு சொல்ல முடியாது, பொருளாசைங்கிறது முள். மத்தேயு 15 அதிகாரத்தில் இருக்கு, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு அக்னியிலே போடப்படும். ஆனால் நாற்று மாதிரியே தான் தெரியும், கனி கொடுக்கும் போது தான் தெரியும், எல்லாமே கனி கொடுக்கும். தேவனுடைய வார்த்தையும் கனி கொடுக்கும், முள்ளும் கனி கொடுக்கும், கலையும் கனி கொடுக்கும், கடைசியில தான் தெரியும். அப்போ ரசிக்கப்பட்டு ஞானசாக எடுக்கும்போது நம்ம யாரும் தெரியாது. அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறேன் ரசிக்கப்பட்டாலும் எல்லாம் முடிச்சதுன்ட்டு, இல்லை ரசிப்புங்கிறது ஆரம்பம் தான், இல்லை ஞானஸ்தானங்கிறது ஆரம்பம் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ஞானஸ்தானம், அது ஆரம்பம் தான். முடிவு வரையும் தான் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி நம்ம சத்திய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் போட்டு சிந்திச்சு தியானிச்சு வரும் பொழுது எத்தனை நாளில் பிறப்பான், பாவம் மனுஷன் ஒரு பாவம் கிடைச்சானா போதும், அது சிந்திச்சு தியானிச்சானா அவன் பாவம் உடனே பறந்துடும். காலையில் சிந்திச்சானா போதும், சாயங்காலத்துக்குள்ள ஒரு இடத்துக்கு திருடுறதுக்கு போயிடுவான். அதே மாதிரி நீதியும் சத்திய வசனத்தை காலையில் சிந்திச்சு தியானிச்சோம்னா போதும், அது நம்ம புரியும் போது உடனே நம்ம நீதிமானாக மாறிடுவோம். அவ்வளோ வேகத்தில் நீதிமானாக மாற முடியும், அவ்வளோ நேரத்தில் துன்மார்க்கனாகவும் மாற முடியும். சாதாரணமாக எழுத்தின்படி கர்ப்பம் தரிக்கிறவங்க 10 சொல்லுவாங்க, ஆனால் இது இல்லை, 10 போதும், அறிவு வரும்போது உடனே மனுஷன் மாறிடுறான். அப்படியாக நாம் சத்திய வார்த்தைகளை கர்ப்பந்தரிக்கும் போது நீதிமானாக உருவாகிறோம். சத்திய வார்த்தை இல்லாமல் வேற எதையாவது கர்ப்பந்தரிச்சு என்னாகும், வார்த்தைகள் ரெண்டு இருக்குது, சத்தியமான வார்த்தைகள் இருக்குது, சத்தியம் இல்லாத வார்த்தைகள் இருக்கா, சத்தியம் மாதிரி தெரியும். அதான் மத்தேயு 15 என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். கேட்டால் பவுல் இப்படி சொல்லியிருக்காரு, இயேசு இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, நிருபங்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையா, அதுதான் முக்கியம். அப்படியாக பைபிளில் தேவன் சொல்லாத வார்த்தைகள் அல்லது தீர்க்கதரிசிகள் சொல்லாத வார்த்தைகள் எங்கேயாவது அங்கெங்கேயும் இருக்கும், தேடி பார்ப்பாங்க, தேடி தேடி பார்த்து சரித்திர சம்பவங்கள் இருக்கிறத எடுத்து அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆகாரமாக புசிப்பாங்க, அது நாற்று மாதிரியே தெரியும். அப்படியாக சத்திய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கும் போது அதனாலே நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கிறான். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பிறந்த உடனே பாவ மனுஷனை உடனே அடக்கம் பண்ணிடணும். 1 யோவான் 3:9
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம், ஏனெனில் அவருடைய வித்து அவளுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
போதும், தேவனுடைய வார்த்தை வித்து தேவன் சொன்ன வசனம் அதை இருதயத்தில் சிந்தித்து தியானித்தான் மட்டும்தான் அவன் தேவனால் பிறந்தவன், அவன் பாவம் செய்ய மாட்டான். இப்போ யோவான் 1 வருவான், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான், அந்த வார்த்தை வம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது, வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை நம்ம கர்ப்பம் தரிச்சாதான் அது மாம்சத்தோட மாம்சமாக மாறும், ஆத்மாவோட ஆத்மாவாக மாறும், ஆவியோட ஆவியாக மாறும். அது இல்லாட்டி எதையோ ஒன்று கர்ப்பம் தரிச்சுட்டு தண்ணியில் முங்கி ஞான ஸ்தானம் எடுத்துட்டு நானும் ஞான ஸ்தானம் எடுத்துட்டேன்னா அது தண்ணி ஸ்தானம் தான், அது ஞானஸ்தானம் இல்லை. அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது முதல்ல பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், ரெண்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது தான் ஞானஸ்தானம். கலாத்தியர் 6:12-13
மாம்சத்தின்படி நல்வேஷமாக காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிறுமையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்க உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
போதும் விருத்த சேதனம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம் இருக்குது, அது எழுத்தின்படி விருத்த சேதனம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம், செவிகளில் விருத்த சேதனம், கண்களில் விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம், அது வந்து ஆவிக்குரிய நிலைமைக்கு மாறி இருக்குது. ஆனால் மதத்தின்படி இருக்கிற விருத்த சேதனம் என்னென்னா, கிறிஸ்தவ மதத்தின்படி இருக்கிற விருத்த சேதனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது, ராபோஜனம் எடுக்கிறது, திடப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகறாங்களாமா, தங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்களாமா ஒவ்வொரு நாளும். அப்போ வாரம் வாரம் இவங்க வந்து விருத்த சாதனை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாரம் வாரம் இந்த மாதிரி எதுக்கு திடப்படுத்துறதுன்னு தெரியாது, கேட்டால் ராபோஜனம் எடுக்கிறதுக்கு திடப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ராபோஜனம் என்னென்னு கேட்டால் அதுவும் தெரியல, அது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை வாசித்து பார்த்தா அதனுடைய பொருள் வேறையாக இருக்குது. ராபோஜனம் எடுக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவருடைய மரணத்தை தான் தெரிவிக்கிறான், உயிர் தெளிதலுக்கே வரமாட்டான். மறுத்தான் மறுத்தான்னு சொல்லிட்டு இருந்தால் போதுமா, அடுத்தவன் ரசிக்கப்படுவானா? ஆண்டவர் உயிர் தெளிந்தார்னு சொன்னால் தான் அடுத்தவன் ரசிக்கப்படுவான். அப்படி வந்து இன்னைக்கு மாம்சத்தின்படி நல்வேசமாக காணப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கு நீ தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடு, ராபோஜனம் எடு, காணிக்க கொடு, தசம்பாங்குடு, அப்புறம் திடப்படுத்தல் ஆராதனை கலந்துக்கோ, இப்படி இப்படியெல்லாம் கலந்துட்டீங்கன்னா சில சபைகளில் கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு ஒரு மீட்டிங் வைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, கேட்டால் அது மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக இருக்கணும், அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கு அப்படின்னா. ஆனால் இருதயத்தில் மனம் திரும்பாதனா என்ன வெளியில் வேஷம் போட்டாலும் சரி அவன் திரும்ப மாட்டான். அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடி எழுத்தின்படி இன்றைக்கி நிறையா வேலைகளை போட்டு அவங்கள ஏமாந்து மற்றவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ரோமர் 6:3-6 ரோமர் 6:3-6
இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து போல அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
போதும் போதும், ஞானத்தானம் எடுக்கும்போது பழைய மனுஷனை சும்மா ஞானத்தானம் கொடுத்தா சாக மாட்டான், அவனை சிலுவையில் அரைஞ்சு அப்புறம்தான் ஞானத்தானம் கொடுக்கும். சும்மா ஞானஸ்தானம் கொடுத்தா திருப்பி எந்திரிச்சிருவான். அதனால் பழைய மனுஷன் அல்லது பாவம் மனுஷன் ஜென்ம மனுஷனை சிலுவையில் அரைஞ்சு அப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் அவன் முழுவதும் சாவான். அப்போ அவருடைய தலைமுகளால் குணமாகிறோம், அவருடைய ரட்சிப்பு நம்மளுக்கு கிருபையும் ஐஸ்வர்யத்தை தருகிறது, அப்புறம் அவருடைய வார்த்தையினால் குணமடைகிறோம். நிறையா பைபிளில் வசனங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம பாவம் மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைஞ்சாதான் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் நம்மளுக்கு பொருந்தும். அதனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை மட்டும் நிறைய பேர் விசுவாசித்து நிறைய பேர் வந்து இடறி போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் உலகத்தினுடைய பாவத்தை மன்னித்தார், நம்முடைய சர்வஜனங்களுடைய பாவத்தையும் மன்னித்தார், எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார், எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய பாவம் மனசன் சாகும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்த்தெழுந்து ஆவியிலே இருக்கிற காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு தான் காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணார். அப்போ நம்ம மாம்சத்திலே கொலையுண்டு அல்லது பாவ மனுஷனுடைய பாவங்களை நாம் சாகடிச்சாதான் நம்முடைய ஆவியிலே நாம் உயிரடைய முடியும். அப்போ தான் வந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருதயத்தில் யாருக்கும் தெரியாமல் நிறைய ரகசியங்களை நம்ம வச்சுருப்போம். அது ஒரு குட்டிச்சாத்தான் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா கெட்ட காரியங்களை பண்ணும்போது அது குட்டிச்சாத்தானாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட விடுதலையாக முடியாத சில பொல்லாத ஆவிகள் இருக்கும். சிலவங்களுக்கு பொய்ய விட முடியாது, சிலவங்களுக்கு திருட விட முடியாது, சிலவங்களை ஏமாத்துறதை விட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அடைபட்ட ஆவிகளுக்கு நம்முடைய பாவத்தில் இருக்கிற இல்லை நம்ம சரீரத்தில் இருக்கிற பாவத்தை நாம் சிலுவையில் அறையும் பொழுது நாம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவனவர்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாதான் அவரவர்களுடைய இருதய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற காவலுள்ள ஆவிகள் என்னங்கிறது தெரியும். அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணால் அவங்க மனம் திருப்பிடுவாங்க. அப்போ மனம் திருப்பியாச்சுன்னா மொத்தமும் மனம் திருப்பியாச்சு. சரீரம் மனம் திருப்பியாச்சு, இருதயம் மனம் திருப்பியாச்சு, அப்புறம் ஆத்மாவும் மனம் திருப்பி, ஆவி ஆத்மா சரீரம் மூணும் மனம் திருப்பியாச்சு. அப்போ அந்த மூணும் மனம் திரும்பணும்னா சரீரம் தான் இடையில இருக்குது, சரீரத்தில் பாவ பிரமாணம் இருக்குது, அந்த பாவ பிரமாணத்தை சிலுவையில் அடிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் போதும் அந்த பாவ பிரமாணம் சாகும். எப்படி வந்து ஒரு குப்பையில் வந்து இந்த ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத குப்பையில் மனுஷன் வந்து மண்ணை போட்டு ரொப்புனானா அந்த குப்பை எல்லாமே உரமாக மாறிடுது. அதே மாதிரி நம்முடைய பாவத்துக்கு மேலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் போதும் தேவனுடைய வார்த்தை போய் என்ன பண்ணும் எல்லாத்தையும் சாகடிச்சிடும். சாகடிச்சு கம்ப்ளீட்டாக அந்த குப்பையை ஒன்றுத்துக்கு இல்லாத அசுத்தத்தை நல்ல பொருளாக மாற்றிடும். உலகத்துலேயே அசுத்தமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எதுவாக இருக்குது யாருக்காவது தெரியுமா? உலகத்துலேயே ரொம்ப அசுத்தமான பொருள் மனுஷனுடைய சரீரத்தில் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை 6 மாதம் ஆகிற வரைக்கும் அது பயங்கரமான அசுத்தமான பொருள். ஆனால் தேவனுடைய ஆவி வந்துச்சுன்னா அந்த அசுத்தமான பொருள் நல்ல பொருளாக மாறும். தேவனுடைய ஆவி வரலனா அப்புறம் தெரியாது என்னன்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பாழாக்கும் அருவறுப்பு, அருவறுப்புன்னு சொல்கிறது அதுதான். அதை விட உலகத்தில் அருவறுப்பான காரியம் இல்லை. அப்படி தேவனுடைய ஆவி வந்ததுன்னா எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி அது நல்ல பொருளாக மாறும். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:6 எபேசியர் 4:21 21-24 வரை
இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள்.
போதும். புதிய மனுஷன், பழைய மனுஷன், பாவ மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், இப்படி பல பேர்ல இருக்குது. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த ரெண்டு மனுஷன், ரசிக்கப்படாதவனுக்கு ஒரே மனுஷன், பாவ மனுஷன். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பாவ மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உண்டான வித்தியாசத்தை எப்பவுமே கடைபிடித்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லைன்னா எப்போ மாறுறாங்கிறது தெரியாது, அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த பாவ மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும், அல்லது பழைய மனுஷனுடைய அறிவை சிலுவையில் அறைய வேண்டும், அவனுடைய சரீரத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அதுக்கு தான் ஞானஸ்தானம். நம்ம அறிவு மாறிடுச்சுன்னா போதும், பழைய மனுஷன் ஒரு செயலுக்கு உதவ மாட்டான். அப்போ புதிய மனுஷன் வந்து நடைமுறைக்கு வந்துடுவான். அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய மனுஷன் சாகிறான், புதிய மனுஷன் உயிரோட வர்றான். அதனால் மெய்யான நீதியில் தான் இந்த ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், பாவ மனுஷன் பொய்யான நீதியில் வாழ்ந்துட்டு இருப்பான். எபேசியர் 2:1 பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரை. எபேசியர் ரெண்டு,
நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி வகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு உத்தரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம்.
போதும். இப்போ பகைய சிலுவையில் கொன்றாதான் அந்த பாவ மனுஷனும் அந்த ஆவிக்குரிய மனுஷனும் ஒன்றா இணைய முடியும். இல்லாட்டினா ரெண்டு பேராக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம சிலுவையில் கொண்டோம்னா அவன் பாவ மனுஷன் நம்மக்கிட்ட இருப்பான், ஆனால் அந்த நீதிமானாக தான் நம்ம வேலை செய்ய முடியும். அப்படி வந்து முழுவதும் பாவ மனுஷனாக இருக்கிறவனை சிலுவையில் அடித்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை எப்போவுமே நம்ம பக்கம் வச்சுக்கணும். அவனை வேண்டாம்னு ஒதுக்கிவிட்டா என்னாகும், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து தொந்தரவு பண்ணுவான். அதனால் அவரவருடைய பாவ மனுஷனை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இவ்வளோ நாள் இப்படி பண்ணின போதும், இனி நீதியின் அவயவங்களாக நீ செயல்படு. அந்த பாவ மனுஷனுடைய எல்லா காரியமும் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தில் தான் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஒளிஞ்சிருக்குது. அப்போ இதே கை தான் திருடிட்டு இருந்தது, இதே வாய் தான் போய் சொல்லிட்டு இருந்தது. அப்போ தேவனுடைய ஆவி வரும்போது, புதிய மனுஷன் வரும்போது இதே கை தான் நன்மை செய்து, இதே வாய் தான் சத்தியத்தை பேசுது. அப்போ நம்ம கவனமாக அந்த பழைய மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவனை அடக்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் அடக்க ஆராதனை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, அனுதினமும் நான் சாகுறேன். அனுதினமும் சத்தம் என்னாகும், அனுதினமும் அடக்கம் பண்ணணும், அனுதினமும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அனுதினமும் ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு என்ன எம்மி சொல்லு பாப்பா? அனுதினமும் ஞானஸ்தானம் கொடுக்குதுன்னா அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சுத்தம் பண்ணா விட்டால் அழகு வந்து சேர்ந்துடும். அதனால தான் ஒன்றா சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறான், சிந்தித்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான். சிந்திக்கிறது கொஞ்சம் நேரம் மட்டும் இல்லை, எப்பவுமே. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரிக்கிறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சுட்டே இருக்கிறது தான் தேவனோடு நடக்கிறது. நோவா சஞ்சரித்தான், ஏனோக்கும் சஞ்சரித்தான். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரித்தான் மட்டும்தான் தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு டைம் ரசிக்கப்பட்டாச்சு, ஒரு டைம் மனம் திரும்பியாச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் ரெண்டு வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்தேன், சில நாலு வருஷம் படித்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றதாங்கன்னா அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் படிக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஞானத்துக்கு ஸ்நானம் கொடுக்கறது. இப்போ அடிக்கடி ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் என் கூட ஆவியில் பயணம் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஆவி எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறது தான், அப்போ தான் கேள்வி கேட்குறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நிறைய பேர்த்துட்டு கேள்வி கேட்குறாருல, அவன் எதை நம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டதில் ஒரு சில டைம் வரும்போது மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ என்னாச்சு, பன்னெண்டு பேரும் ஏமாந்து போயிட்டானுங்க கடைசி வரைக்கிறது. அப்படி வந்து நம்ம அடிக்கடி மற்றவங்கள நம்ம அந்த மாதிரி வசனங்களை வரும்போது வீட்டில் சிஸ்டர் இருந்தால் என்கிட்ட கேட்பாங்க, இது இது இப்படி இருக்க என்ன அர்த்தம்னா, அப்போ நான் சொல்லுவேன் இது இப்படி இது இப்படி முழுவதும் சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், ஏன்னா எப்பவும் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு அவங்களுக்கு. நான் இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் தேவனுடைய வார்த்தையை வந்து நான் அடிக்கடி பேச மாட்டேன், ஏன்னா பேசினா அதுக்கு மதிப்பு இருக்காது. சூடு விழுந்தால் தான் புரியும். அப்படியாக தேவனால் நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அதனால தான் பழைய மனுஷனை கவனமாக பார்த்துக்கணும், அவனை எங்கேயும் ஓட ஓடக்கூடாது, விட்டா தீர்ந்தது அவன் போய் ஏதாவது குட்டி கலடை பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு நிற்பான். அதனால் ஒவ்வொரு நாளும் மரணம் அடையணும், ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளுக்கும் அடைக்க ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டு குருந்தியார் நாலாம் அதிகாரம் 15-16.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
போதும், இன்னைக்கு எல்லாரும் அநேக சோத்திரங்கள்னால் கிருபை பெறுகின்ற தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு என்ன சொல்றாங்க, கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினால் பெருகணும். அநேகர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனத்துல என்ன இருக்குதுன்னா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷன் எப்படி அழிக்கிறது, ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்பா. இல்ல, முதல்ல புறமான மனுஷனை அழிச்சாதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்க முடியும். அழியணும், புறமான மனுஷன் தெரியறானே வெளியில, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குற எண்ணி பாத்திரத்தினுடைய உள்புறத்தை முதல்ல சுத்தமாக்கு, அப்ப வெளியில சுத்தமாக்கலாம். ஆனா என்ன பண்றானா, பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை முதலமா கவனமா வச்சுட்டு இருக்கிறான். அப்ப பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை என்ன பண்ணணும், அதைத்தான் அழிக்கணும். அப்படின்னா மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானா காட்டுற அந்த வேஷம் இருக்குல்ல, அந்த வேஷத்தை முதல்ல ஒழிக்கணும். மாயமானத்தை ஒழிக்கணும். சில அவங்க பார்த்தீங்கன்னா சட்டைக்கு காலர் வேற மாதிரி இருக்கும், டை கட்டிக்குவாங்க, சில கலர்லாம் போட மாட்டாங்க, சில ஆளுகிட்ட பேச மாட்டாங்க. அப்படியா இருக்கு, நான் இப்படி அப்படின்னு தாடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து டெல்லி டெல்லி சாயம் இல்லை, ஊழியக்காரங்கிட்ட அந்த மாதிரிலாம் வராது ஏதோ ஒன்று. அப்படி இந்த வெளியில் போடுற அந்த மாயமானம் போடுற அந்த மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை முதல்ல ஒழிக்கும். அவன் யாருன்னு தெரியக்கூடாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல, யூதாசை உட்காந்து காட்டி கொடுக்கறது தேவைப்பட்டான். அப்படி ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம் வெளியில் எங்கேயும் வரக்கூடாது. சிலவன் முடியை நீளமாக வளர்த்திக்குவான், சிலவன் தாடியை வளர்த்திக்குவான், சிலவன் கலர் கலராக துணியை போட்டுக்குவான். எல்லாம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் இருக்குது. இந்துக்களை பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம், முஸ்லீமை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் கிறிஸ்தவனை மட்டும் பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் பெரிய பக்திமானாக இருப்பான். நாங்கள் ஒரு சபைக்கு போட்டிருந்தோம், போயிருந்தோம், அப்போ வந்து காவி போட்டிருக்கிறான். காவியை போட்டு பார்த்தீங்கன்னா உருமாலை எழுத்து பயங்கரமாக கட்டிட்டான். திருவாசனங்கிற சர்ச்சில் அப்படி உருமாலை பலமாக கட்டியிருக்கிறான். தலப்பா அப்படி இன்றைக்கு வந்து புறமான மனுஷனுடைய வேஷம் அதிகமாக அதிகமாக உள்ளான மனுஷன் ஒன்றுத்துக்கெல்லாமல் செத்துட்ருக்கிறான். அப்படி புறமான மனுஷனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சோம்னா என்ன ஆகும், உள்ளான மனுஷன் பலப்படும். மாய்மானம் பண்ணுறத நிறுத்தணும்னா உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் நல்ல பலமாக வளருவான். ஆனால் உண்மையாகவே அழகு இருக்கிறவங்க அந்த அழகை வெளியில காட்ட மாட்டாங்க. சொல்லியிருக்கு, ஆனா ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாவே அழகா இருக்கிறவங்க தன்னுடைய அழகை குறைச்சுதான் காட்டுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அழகுனால ஆபத்து இருக்கு. அந்த அந்த அழகை வந்து பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் அந்த அழகை நாம வெளியே காட்டுவோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி வந்து இன்னைக்கு உண்மையான மனுஷன் தன்னுடைய அலங்காரத்தை வெளியே காட்ட மாட்டான், அவசியம் இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்குறான், முகத்தை பார்க்குறவனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை காட்டி என்ன பண்ணுறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அப்படி நான் வந்து நம்முடைய அழகை வந்து சாதாரணமாக பெண்கள் தங்களுடைய அழகை புருஷங்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அழகாக இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு போகிறாங்க. அது வந்து இந்த கிறிஸ்தவ சமயத்தில் ரொம்ப ரொம்ப கேவலமாக போகுது. அப்படி வந்து புறம்பான அலங்காரம் நம்மளுக்குள்ளே அழிய வேண்டும். அது எல்லா வழியிலும் தான், மேக்கப் பண்ணுறது அது இது எல்லாமே. கை இல்லாதவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் கை வச்சுக்கலாம், ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. காது ஒருத்தனுக்கு அந்து போச்சா, அவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் காது வச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார், செம்மையாக செய்திருக்கிறார், அதுக்கு தேவையான அழகை கொடுத்துருக்கிறார். நம்ம அழகில்லைன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஹேண்டிகேப்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா போதும், ஒருத்தனுக்கு கை செய்வான், ஒருத்தனுக்கு கால் செய்வான். நம்ம உள்ளே இருக்கிற பொருளுக்கு விலை தெரியலனா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும். கிட்னி வந்து 50,000, 1,00,000, ஹார்ட்டுக்கு 2,00,000, இந்த இது குணமாக்கணும்னா இதுக்கு 10,00,000, 15,00,000, எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை உள்ளே அனுப்பும்போது எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நல்லா வேலை செய்யணும்னா, சரீரம் வேலை செய்யணும்னா நல்லா சாப்பாடு கொடுத்தா போதும். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மா நல்லா வேலை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை கலப்படம் இல்லாமல் தினந்தோறும் சிந்தித்து தியானித்து வாசிச்சோம்னா போதும், அது நாடி நரம்பெல்லாம் போய் அது தேவனுடைய வேலையை செய்யும். அதனால தான் அவருடைய வார்த்தையினால் இன்றைக்கும் அநேகர் சுகமடைகிறது காரணம். அதனால் வந்து உலகத்தில் எந்த மருந்தும் செய்யாததா தேவனுடைய வார்த்தை செய்யும். சோத்திரம். நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு பொருள் இருக்குது. நம்ம ஆவி ஆத்மாவையும் சரீரத்தையும் இணைக்கிற பொருள் சரீரத்தில் இருக்குது. இதுதான் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் சரீரத்தை இணைக்குது. இப்போ இந்த சிரிப்பு காமிச்சோம்னா நாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், சிரிக்கிறோம். அது காற்றுல நம்மளுக்கு அந்த செய்தி வருது. ஒரு குழந்தை அழுகுது, ஒரு பாட்டு பாடினா என்ன ஆகுது, அந்த குழந்தை அமைதியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது இன்றைக்கி உலக விஞ்ஞானத்தில் இல்லை, இருந்தாலும் அவ்வளவு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இப்போ பைபிள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவும் இணைக்கிற பொருள் நம்ம சரீரத்தில் இருக்குது. அது ரொம்ப சின்ன சின்ன பொருளாக இருக்கும், கடுகு அளவில் இருந்து கொத்தமல்லி அளவுக்கு வர மாதிரி பெருசாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆண்டவர் அந்த அவயவங்களை அப்படி வச்சுருக்கார். அந்த அவயவங்கள் ஒரு சரீரத்தை முழுவதும் கட்டுப்படுத்துது. அது கேட்கறதுனால, பார்க்கறதுனால, சிந்திக்கிறதுனால, இப்படி வந்து இந்த சரீரம் வந்து அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை போகும்போது அது வந்து கிளான்ஸுன்னு சொல்லுவாங்க. கிளான்ஸுக்கு தமிழில் என்ன என்னம்மா என்னது கிளான்ஸுக்கு சுரப்பியல். இப்போ நல்ல சாப்பாடை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆ உருது. எப்படி வருது ஈர்ப்பு, அது கிளான்ஸ். நம்மளுக்குள்ள சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி வந்து ரெண்டு பக்கம் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் டூவில் போகும்போது பயாலஜி எடுத்தவங்களுக்கு அது சொல்லி கொடுப்பாங்க. ஆ உமிழ்நீர், உமிழ்நீர் சுரக்க வைக்கிறது காரணம் வந்து ஒரு சாப்பாடை பார்க்கறதுனால. அந்த சுரக்க வைக்கிறது யார் சுரக்க வைக்கிறா அப்படின்னா ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி ஆர்டர் போட்டால் தான் அது சுரக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சுரப்பிகள் இருக்குது. சுரப்பிகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு திரவத்தை சுரக்கும். இப்போ மனுஷனுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சுரப்பி இருக்குது. என்ன சுரப்பின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு. தைராய்டு இந்த கழுத்துக்கு இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கும். இதுதான் மனுஷனுடைய உயரத்தையும் பருமனையும் தீர்மானிக்குது. அது சரியாக சுரக்கலைன்னா ஒன்றாக ரொம்ப அகலமாக விரிஞ்சிட்டு போயிடுவான், இல்லைன்னா ரொம்ப உயரமாக வளர்ந்துடுவான். தைராய்டு. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அது வந்து என்னென்னா பார்க்கறதுனால, கேட்கறதுனால, சிந்திக்கிறதுனால தான் அந்த சுரப்பியும் வேலை செய்யும். வேறு எந்த காரணத்தை கொண்டும் அந்த சுரப்பியை வேலை செய்ய வைக்கவே முடியாது. அது ஆண்டவர் போட்ட கட்டளை. ஒரு முள் இப்போ இருக்குது, நம்ம நடந்து போகிறோம். இந்த முள்ளுகிட்ட போனாலும் நம்ம காலை என்ன பண்ணுது, என்ன பண்ணுது பிள்ளைப்பு, சத்தமாக சொல்லு. ஒரு முள் இருக்குது, நம்ம கால பக்கத்தில் போயிடுச்சு. இதான் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, காலை தானா நிற்கும். அதுக்கு பேர் என்னன்னா அணிச்சை செயல், ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன், அணிச்சை செயல், அணிச்சை செயல். இங்கிலீஷில் இல்லை தமிழில், இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். ஒருத்தரை நம்ம குத்துறதுக்கு ஓடி வர்றான் அப்படின்னா நம்முடைய கையும் கால் பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் ஓடும் உயிரை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அந்த சுரப்பு வேலை செஞ்சிடும். கேரளாவில் வந்து சுனாமி வந்தது, ஒரு ஆள் கற்றல் கடையாக இருக்கார், சுனாமி வருதுன்னு எல்லாரும் ஓடுறாங்க, அந்த ஆளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, படுத்த படுக்கையாக இருக்கார், உயிர் பயம் வந்தது, அந்த ஆள் எந்திரிச்சு ஓடினார். சோத்திரம் நடந்தது, உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ தேவனுடைய வார்த்தையை அனுப்பினா போதும், அந்த எல்லா சுரப்பிகளும் அப்படி உடம்புல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலைகளை செய்கிறதுக்கு சுரப்பிகளை வச்சுருக்கார். சாப்பிட்றதுக்கு உமிழ்நீரை உருவாக்குற தேவன், அதை ஜீர்ணமாகிறதுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு வச்சுருக்கார், அதை வெளியேற்றுறதுக்கும் ஒரு சிறப்பு வச்சுருக்கார். அது அப்போ தான் அந்த கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி உடம்புல வேர்வை வெளியாகிறதுக்கு ஒரு சுரப்பு வச்சுருக்கார். இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்வே வராது, ஆனால் அந்த சுரப்பு வேலை செஞ்சு நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா நேரையும் வெளியே கொண்டு போயிடும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தோல் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு சுரப்பு வச்சுருக்கார், அப்போ வேலை செஞ்சு அந்த தோல் வெளியில் எல்லா வேர்வையும் வெளியே போகும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் மட்டும்தான் இந்த சுரப்பிகள் கிளான்ஸ் வேலை செய்யும். அந்த திரவத்துக்கு பேர் என்சைம்ஸ்னு பேர் இங்கிலீஷில். நம்ம சாப்பாடை பார்த்தோன்னா உமிழ்நீர் நம்மளுக்கு வருதில்லை, அந்த மாதிரி நீர் எல்லா பகுதியிலையும் சுரக்கும், கிட்னியில் சுரக்கும், லிவரில் சுரக்கும், கர்ப்பப்பையில் சுரக்கும், எல்லா இடங்களையும் அந்த நீர் சுரக்கும். அது தேவனுடைய வார்த்தையை போகும்போது மட்டும்தான் அந்த கிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யும். இப்போ மனுஷனுடைய பாவத்தினால இந்த கிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் போகும்போது அந்த கிளான்ஸ் என்ன பண்ணனா, சுரப்பிகள் திரவங்களை சுரக்கும். எப்படி சுரக்குனா, நன்மை உண்டாகிற காரியத்துக்கு பதிலாக தீமை உண்டாகிற காரியத்தை அது சுரக்கும். நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது, வெள்ளை எண்ணெய் சிவப்பண்ணு பிளாஸ்மா. பிளாஸ்மா என்னன்னா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும், அதெல்லாமே என்சைம்ஸ்லேருந்து வர்றது, எல்லாமே உடம்புல பல இடங்கள்லேருந்து சுரப்பிகள் இருக்கிற அந்த திரவங்களை கொண்டு வந்து அது ரத்தத்தில் சேர்த்து வச்சுருக்குது. அப்படி ரத்தம் வெளியே வரும்போது என்னென்னா அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற திரவம் உடனே என்ன பண்ணும், இந்த ரத்தத்தை வெளியில் நீ போகாத அப்படின்னு உடனே அதைய பிளாக் பண்ணும், நிறுத்தும். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த என்சைம்ஸ் இருக்காது, அவங்களுக்கு வந்து அடிபட்டதுன்னா ரத்தம் நிறைய போயிட்டே இருக்கும், அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது. பார்பர் ஷாப்பில் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் பார்பர் ஷாப்பில் தான் போய் முடி வெட்டுறாங்க, சேவ் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரின்ட்டு. அவங்களுக்கு ஒரு மணி நேரம் எடுத்து ஒரு சேவிங் பண்ணுவான், காசு நான் கொடுக்குறேன்மா, அது சின்ன காயானா போதும், ரத்தம் நிற்கவே நிற்காது. அதனால் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம், அப்படிப்பட்ட கொடிய வியாதியெல்லாம் இருக்கா. காரணம் என்னென்னா அந்த சுரப்பிகள் வேலை செய்யலை. இந்த சுரப்பிகள் வேலை செய்யாமல் இருக்கும்போது தான் வெளியிலேருந்து மனுஷன் என்ன பண்ணுறான், மருந்து மாத்திரையில் ஆன்டிபயோட்டிக் உள்ளே கொடுக்குறான், இதாவது போய் வேலை செய்யட்டுங்க. ஆனால் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா அதே வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதே உருவாக்கும். அப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையினால் சுகம் அடைகிறான். சோத்திரம். அதனால் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆவி ஆத்மாங்கிற மிஷினுக்கு சரியான உணவுப் பொருள். அதை ஏற்றுக்கொள்ளும்போது அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா அது நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா இடங்கள்லையும் வேலை செஞ்சு சரீரத்தையும் சுத்தமாக பார்த்துக்குது. அப்போ ஆவி ஆத்மா சுத்தமாகும் போது நம்முடைய சரீரமும் சுத்தமாகுது. அதனால் தேவனுடைய வார்த்தையினால் இது எல்லாம் நடக்கும். அதனால் நம்ம சரீரத்தை நேரடியாக சுத்தம் பண்ண போனோம்னா நடக்கவே நடக்காது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ தான் அவன் சுகம் அடைகிறான். ஏன்னா பாவத்தினால வியாதி வந்திருக்கு. வியாதியை நேரடியாக சுகமாக்க முடியாது. பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுக்கு சுகமாகுது. சிலவங்க சொன்னார், நீ இன்னும் அதே கேடு என்றும் வராதபடி நீ எச்சரிக்கையாயிரு. அப்போ அந்த கிளான்ஸ், அந்த சுரப்பிகளெல்லாம் வேலை செய்யணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை உள்ளே அனுப்பும்போது அது சரியான முறையில் வேலை செஞ்சு சரியான திரவத்தை உருவாக்கி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி நம்ம சரீரம் முழுவதையும் நல்ல சுத்தமாக பார்த்துக்குது. சோத்ரா குலசியார் 3:9-10 குலசியர் 3:9
பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே.
போதும், ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனுக்கு அறிவு கொடுத்தாதான் அவன் புதுசாக இருப்பான். இல்லைனா பழைய மனுஷன் என்ன சொல்ல, உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியுமா? ஏன்னா புது மனுஷன் படிக்காமல் இருக்கும்போது என்ன சொல்லுவான், பழையாள் நீ மக்கா இருக்கிற உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறதுன்னு முந்திக்குவான். அதனால் பழைய மனுஷனை நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பான். அவனை கூட நம்ம அதிகமாக தெரிஞ்சாதான் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதனால் அதுக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து சிந்திச்சு தியானிச்சா மட்டும்தான் அந்த புதிய மனுஷன் என்றைக்கு புதுசாக இருப்பான், இல்லை புதிய மனுஷனும் ஒரு நாளைக்கு பழசாக மாறிடும். புதியது என்று சொன்னதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். இப்போ 9வது சொன்னால் என்னாச்சு, 8வது பாஸ் பண்ணால் தான் 9வது வர முடியும். 8வது படிச்சுட்டு இருந்தான் கடைசி வரைக்கும் அதுதான். இப்போ நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நம்மளை விட முன்னால் போயிடுவாங்க. அப்படியாக நாம் நம்முடைய புதிய மனுஷனை என்றைக்கும் படிக்க வச்சுட்டு இருந்து அறிவோடு இருந்தால் மட்டும்தான் அந்த பழைய மனுஷன் பழசாகவே இருப்பான், அவனை கட்டுப்படுத்த முடியும். நம்ம புதிய மனுஷன் தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்களை தரித்து கொள்ளுவான். புதிய மனுஷன் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எரேமியா 9:6 எரேமியா 9:6 போதும். அறிவு வளராமல் இருக்கிறது காரணம் ஒரே ஒரு காரணம், படிக்காத நாள் இல்லை, சிந்திக்காத நாள் இல்லை. என்ன காரணம்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொய் இருந்தால் போதும் அங்கே அறிவு வளராது. அதை ஒன்று மட்டும் பிடிக்காது, பொய் மட்டும் எடுத்துட்டா போதும் அறிவு தானாக வளரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அறிவு இருக்குது, அந்த அறிவை மனுஷன் என்ன பண்ணுறான், மாற்ற பார்க்குறான், பொய் சொல்லி மாற்ற பார்க்குறான். அப்போ மனுஷனுடைய அறிவு வரும்போது, மனுஷனுடைய அறிவுங்கிறது இங்கே பொய் கபடின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய அறிவுன்னு அர்த்தம். தேவனை அறிய மாட்டோம் என்கிறார்கள்னா தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அப்போ தேவனுடைய அறிவு கபடம் அப்படின்னு சொன்னால் பொய், பொய்னா மனுஷனுடைய அறிவு. மனுஷனுடைய அறிவை தூக்கி குப்பை தட்டையில் போட்டுட்டு தேவனுடைய அறிவை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் புதிய மனுஷனாக வாழலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.